الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم، وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس النور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها فألهمها فجورها وتقواها، قد أفلح من زكاها وقد خاب من دساها.
صدق الله العظيم.
சர்வ புகழுக்கு பற்றிய மேகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்துல் ஸலாமும் எம்மோயிரிடம் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடைகளை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், சாபியூன்கள், தபரு சாபியங்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானம் என்று உண்டாகட்டுமா. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுடைய மாளிகையிலே நேரகாத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களும் பயந்து தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறையச்சத்தை உள்ளத்திலே சுமந்து நாளைய மறுமையிலே முத்தமையுடைய பட்டியல் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாம். அன்பான அல்லாஹுவே நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபகான இந்த உலகத்திலே ஒரு பாரிய ஒரு நோக்கத்தை வைத்து எங்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே அந்த வகையிலே இன்றைய குத்துபாவிலே உங்களோடு பேசி இருக்கக்கூடிய தலை சுத்தம் சம்பந்தமான தலை. ஏனென்றால் தற்போது மழை காலம் என்பதனால் தண்ணீர் சில பகுதிகளிலே அளவுக்கு அதிகம் என்பதனால், சில பகுதிகளிலே தண்ணீர் தேவி அங்கு இங்கு நிற்பதனால், அதனால் பல நோய்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் சுத்தம் சம்பந்தமான ஒரு தலைப்பை உங்களோடு பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, டெங்கு நோய்கள் வந்துவிடக் கூடாது, ஆட்கொள்ளி நோய்கள் வந்துவிடக் கூடாது, அநியாயமாக இந்த உயிர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வந்து இஸ்லாம் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அந்த வகையிலே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, டெங்கு நோயிலிருந்துகளை பாதுகாத்துக் கொள்வது, தொற்று நோய்கள் வராமைகளை பாதுகாத்துக் கொள்வது இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் சுத்தத்துக்கு இஸ்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு இந்த தலைப்புக்குள் வருவது பொருத்தம் என நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, சுத்தம் என்று சொல்லுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய நோக்கமும் சுத்தம். இந்த மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்? லியுஸ்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாபா வல் ஹிக்மா, மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக, மனிதர்களை தூய்மைப்படுத்துவதற்காக, மனிதனுடைய அங்கமும் மனிதனுடைய வெளித்தோற்றமும் மனிதனுடைய உள்ளம் வெளியும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்துத்தான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த குர்ஆனை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, குர்ஆனுடைய விளக்கங்களை கொடுப்பதற்காக சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்தார்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே நிறைய இடங்களை வழங்கப்படுத்துகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் இருக்கிறது. சுத்தம் இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இபாதத். சுத்தமாக இருப்பவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறார். இன்னல்லாஹ ஜமீ, அல்லாஹ் அழகானவன். இன்னல்லாஹ தையிப், அல்லாஹ் மனமானவன், தூய்மையானவன். அல்லாஹ் மனத்தை தவிர, அல்லாஹ் தூய்மையை தவிர, அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேற யாரையும் அங்கீகரிக்கவும் மாட்டான். எனவே நாங்கள் சுத்தமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை விரும்புகின்றான். நாங்கள் சுத்தமாக இருந்தால் அடியார்கள் எங்களை விரும்புகின்றார். நாங்கள் அசுத்தமாக இருந்தால், நாங்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வும் எங்களை விரும்ப மாட்டார், அடியார்களும் எங்களை விரும்ப மாட்டார்கள். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்விலே எல்லா அம்சங்களிலும் சுத்தம் வெளிப்பட வேண்டும். சுத்தத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று அகச்சுத்தம், இன்னொன்று புறச்சுத்தம். உள்சுத்தம், வெளிச்சுத்தம். உள்சுத்தம் என்றால் உள்ளம். ஒரு மனிதனுடைய ஆன்மா, ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் பரிசுத்தமாக இல்லை என்றால் இந்த உடம்பால் செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம், ஏனைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம், உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொருளாதார சொத்து செல்வம் மூலமாக செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம். எந்த இபாதத்தும் அல்லாஹ்விடத்திலே போகாது. எந்த இபாதத்தை நாளைய மறுமையில எங்களுடைய மீசாலே பார்க்க முடியாது. இதனால உள்ளத்துல தூய்மை இல்லை. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குதோ, யாருடைய உள்ளத்துல வஞ்சகம் இருக்குதோ, யாருடைய உள்ளத்துல மற்றவனை அநியாயமாக, மற்றவனுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, கண்ணியமானவர்களே, அவனுடைய அந்த பொறாமை இருக்குதே, அவர்கள் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய, விழிச்சு விழித்து செய்யக்கூடிய, சிரமப்பட்டு செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நாளைய மறுமையில இன்னொரு மீதான கொடுக்கும். அவர் செஞ்ச அமல் எல்லாம் பொறாமையினால நெருப்புல போட்ட விறக போல அழிஞ்சிடும் சாம்பலாகும். ஒரு கொல்லியை போட்டா அல்லது பலகையை போட்டா நெருப்புல அப்படியே சாம்பலாகும். சாம்பலாகிறதுக்கு பின்னால பார்த்தா நாங்க போட்டது பலகையா மரமா விறகா தேடிக்கொள்ளலாம். மூல பொருளை தேடிக்கொள்ளாமல் சாம்பலாகிவிடும். அதை போலதான் பொறாமை எங்களுடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து சேர்க்காது. எனவே உள்ளம் பொறாமை என்று தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த பொறாமை சாதாரணமானதல்ல. ஹலர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவருடைய தந்தை கொண்ட இரக்கத்தினால் உற்ற சகோதரர் எல்லோரும் சேர்ந்து அந்த குழந்தையை கொண்டு போய் பொறாமையினால் ஒரு கிணத்தில் தள்ளினார்கள். ஒரே வயிற்றில் இருந்த வந்த பிள்ளைகள் என்று கூட பொறாமை பார்க்காது. இந்த உலகத்தில் இடம்பெற்ற முதலாவது கொலை காவில் ஹாபிலை கொலை செய்தார். எதற்காக? ஒரு பெண்ணின் பேரில் ரெண்டு பேரும், இரண்டு பேரும் ஆசை கொண்டதனால் ஒருவர் அடைந்து போவதற்காக மற்றவரை கொலை செய்தார். பொறாமை விளைவாக சைத்தானுக்கு பொருத்தப்படும் முடியாது. ஆதமலை இஸ்லாம் சுவர்க்கத்தில் இருப்பதை அவனுடைய பொறாமையின் விளைவு ஒரு மரத்திலே நெருங்க வேண்டாம் நல்லா கட்டளையிட்டான். அந்த மரத்திலே நெருங்கி அந்த கனியை குதித்தார்கள். கனியை குதித்தால், கனியை சாப்பிட்டால் மனம் கழிக்க வேண்டும். சுவர்க்கத்திலே மனம் கழிக்க, மனம் கழிக்கக்கூடிய தேவையிலேயே அதனால் மனம் கழிக்க வேண்டுமாயினால் துன்யாவுக்கு போற வேண்டும். அதனால் தான் சுவர்க்கத்தில் அனுப்பி வைத்தான். கண்ணியமானவர்களே, இதை சொல்லவர்கள் என்றால் பொறாமை இருக்கிறதே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை சாதாரணமானதல்ல. ஊர் மாற்றி என்று பார்க்காது, உறவு என்று பார்க்காது, மார்க்கம் என்று பார்க்காது, எங்களை பார்த்து பேசுகிறானே என்று பார்க்காது, எங்களை குடும்பமே என்று பார்க்காது. அது வித்தியாசமான முறையில பொறாமைகள் உருவாகும். அதனால பொறாமைகள் இல்லாமல் உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த குர்ஆனில் ரெண்டு வெற்றிகளை பேசுகிறான். ஒரு வெற்றி அல்லாஹ் பேசுகிறான், இன்னும் ஒரு தோல்வி அல்லாஹ் பேசுகிறான். அது என்ன வெற்றினா உள்ளத்தின் வெற்றி. அது எந்த தோல்வினா உள்ளத்தின் தோல்வி. அந்த வெற்றியும் அந்த தோல்வியும் அல்லாஹ் நேரடியாக செல்லாமல் அல்லாஹ் பல சத்தியங்களுக்கு அப்பால அந்த வெற்றியும் தோல்வி எல்லாம் சொல்வார். மீதும் நத்தை செவ்வையாக்கி அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக தக்வாஹா, அந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு நல்லதை நல்லதாக அறியக்கூடிய புத்தியை தந்தான், கெட்டதை கெட்டதாக அறியக்கூடிய புத்தியை தந்தான். இன்றைக்கு மனிதனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கும். ஒரு பிள்ளையோட கிடைச்சிட்டா அந்த பிள்ளையுடைய வாயை குழந்து தாயுடைய மார்பகத்துல வைக்கணும், அது சாகாரம் கொடுக்கிறது. ஆனா ஏனைய மிருகங்களை பாருங்க, ஆடு மாடு ஒட்டகம் ஏனைய மிருகங்கள், அதற்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அது தானாக பழகிக்கணும். மனிதனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதனால அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்ததுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் சொல்லுவார். யார் இந்த உள்ளத்தை, யார் இந்த ஆன்மாவ, யார் இந்த அகத்தை பரிசுத்தமாக வைத்தார்களோ அவர்கள் திறனாக வெற்றி பெற்றிருந்தார். யாருடைய உள்ளம் மோசமாகிட்டோ, அல்லாஹ் அடுத்த ஆயத்தை சொல்றார், யாருடைய உள்ள பாவத்துல புரிஞ்சிட்டோ, யாருடைய உள்ளத்துல நலவுகள் இல்லையோ, அவர் கை சேதம்தான், அவர் நஷ்டம்தான். அவர் எவ்வளவுதான் அந்த உலகத்தில் நல்லவரை கூட வாழ்ந்தாலும் மறுமையில் அவர் நஷ்டவாளி என்பதாக அல்லாஹ் பரிசுத்தாருக்கு ஒரு வாழ்த்து சொல்றார். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய உள்ளத்தை முதலாவது சுத்தமாக வச்சுக்கொள்வோம். எனவே சுத்தத்தின் முதல் வகை உள் சுத்தம், எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது வகை சுத்தம் எங்களுடைய வெளி சுத்தம். உள்ளத்தை சுத்தமாக வைப்பதென்றால் குர்ஆன் திலாவத், விக்ருகள், ஐபாதத்துக்கள், தூய்மையான நல்ல எண்ணங்கள், துஆக்கள், இவைகளை கொண்டு எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல குணங்களை அணிய வேண்டும், தீய குணங்களை களைய வேண்டும். இந்த நாளில் நான் நல்ல விடயங்களை பேச வேண்டும், அருவறுப்பான விடயங்களை பேசக்கூடாது. எப்போதும் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாக வேண்டும். சில மனிதனுடைய உள்ளங்களில் பொறாமை அதிகரித்து அந்த பொறாமை கண்ணூராக வெடிக்கிறது, அந்த பொறாமை சூன்யமாக வெடிக்கிறது. எனவே உள்ளத்தில் பொறாமை வஞ்சகம் இருக்கக்கூடாது. சில மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையினால் அவருடைய தூக்கத்தையே அவர்கள் இரவில் இளமாக்கிட்டு இருந்தார். மற்றவர்கள் நல்லா இருப்பதை நினைச்சு இவருக்கு இரவு தூக்கம் போறல்ல. கண்ணியமானவர்களே, எனவே முதலாவது உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். உள்ளத்தை சுத்தமாக வைத்தால்தான் மறுமையில் அல்லாஹ் எங்களை கவிழ்த்து கொள்வோம். எனவே முதலாவது வகை சுத்தம் எங்களுடைய உள்ளம். இரண்டாவது வகை சுத்தம் வெளி சுத்தம். வெளி சுத்தம் என்றால் அதை மூன்றாக பிரிப்பார். முதலாவது எங்களுடைய உடல் சுத்தம், இரண்டாவது எங்களுடைய உடை சுத்தம், உடை ஆடை, மூன்றாவது நாங்கள் வாழக்கூடிய இடங்கள். இதுல முதலாவது எங்களுடைய உடல். கனிமன் அல்லாஹ்வுடையார்களே, எங்களுடைய உடம்பு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். கலையுடைய நூக்களை எடுத்து பார்த்தால், கலையுடைய நூக்கல்ல முதலாவது பாடம் தொழுகை அல்ல, முதலாவது பாடம் நோம்பு அல்ல, முதலாவது பாடம் ஜகாத் அல்ல, முதலாவது பாடம் ஹஜ் அல்ல, முதலாவது பாடம் பாபுத்தஹா, முதலாவது பாடம் சுத்தக்கூடிய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுக, சுத்தத்துக்கு பின்னாலதான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜி ஜகாத் எல்லாம். சுத்தம் இல்லாட்டி ஒரு மனிதன் சொல்ல முடியாது. சுத்தம் இல்லாட்டி ஒரு மனிதன் அவன் ஹலாலான முறையில் தேடித்தான் அவன் ஹஜ் செய்ய வேண்டும். ஹராமான முறையில் பொருளை தேடி அவன் ஹஜ் செய்ய முடியாது. சுத்தமான பொருளை தான் ஜகாத்து கொடுக்க முடியும். எனவே பிதகலையுடைய நூக்கல்ல முதலாவது பாடம், அதாவது சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் ஏனைய பாடம். எனவே கண்ணியமானவர்களே, எல்லா இபாதத்துக்கு முன்னால சுத்தம் அவசியம். எனவே முதலாவது வெளி சுத்தங்கள்ல ஒன்று எங்களை உடம்ப சுத்தமாக அறிஞ்சுக்கொள்வது. அந்த உடம்புல சிறு தொடக்கு பெருந்தொடக்கு என்று இரண்டு தொடக்கு இருக்கு. பெருந்தொடக்கு என்ன எங்களுக்கு தெரியும், குளிப்பு வாயுவான ஜுதுபாலிவர். குளிப்பு வாயுவானவர்களாக இருந்தால் நாங்கள் குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும். எந்த அளவென்றால் வெள்ளிக்கிழமை நாளிலே குளிப்பது வாஜிப் என்பதாக சில மதுபகங்கள்ல ஃபிக்ஹுடைய மசாயில்கள் பேசுகின்ற போது வெள்ளிக்கிழமை நாளில் குளிப்பது வாஜிப் என்பதாக சில மதுபகங்கள்ல கருத்து கொள்ளப்படுது. ஏன் தெரியுமா, அந்த அளவுக்கு சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. முஸ்லீம்கள் வருடத்திலே இரண்டு முறை இரண்டு பெருநாளை கொண்டு சேர்வார்கள் எல்லா முஸ்லீம். அதே போல வாரத்திலே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒன்று சேர்வார்கள். வெள்ளிக்கிழமை ஒன்று சேரக்கூடிய அந்த எல்லா மக்களுக்கு முன்னால் நாம் அசுத்தமாக இருந்துவிடக்கூடாது, எங்களால் அவருக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது, எங்களால் மலக்குமார்களுக்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது. மலக்குமார்கள் பள்ளிக்கு வருகை தருகின்றார்கள். எனவே அந்த முஸ்லீம் குளித்துவிட்டுத்தான் வர வேண்டும் என்பதாக சில பதிவுகளை வாஜிப் என்பதாக இருக்கிறார். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. எனவே குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால் குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும். நீங்கள் ஜுலுபாண்டியாக இருந்தால் அவசரமாக குளித்து சுத்தமாக அவசரமாக காலம் நடத்தக்கூடாது. எனவே எங்களுடைய உடம்பு பெருந்தொடக்கூடிய உடம்பாக இருந்தால் அவசரமாக குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும். அடுத்து சிறு துறப்பு உபு வாஜிபானவர்களாக இருந்தால் உபு எடுத்து எங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஒரு முஸ்லிம் எப்போதும் உபுவோடுதான் இருக்க வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு 5 நேரம் உபு எடுத்து எங்களை சுத்தமாக கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் போதும் உபு செய்வார்கள், தூங்கும் போதும் உபு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்கள் போகின்ற போது உபு செய்வார்கள். பயணங்களில் ஹராம்கள் நடந்துவிடக்கூடாது, பாவங்கள் அநியாயங்கள் நடந்துவிடக்கூடாது. உருவண்ட ஐபாதத்தை நாங்கள் செய்துவிட்டு போனால் அந்த பாவ பயணங்களில் பாவங்கள் இடம்பெறாமல் எங்களுடைய உடம்பை பாதுகாக்கிறார், எங்களுடைய கண்ணுடைய உறுப்புகள் காதுடைய உறுப்பு இடையில பாதுகாக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, உரு என்ற ஐபாதத்தை நாங்கள் செய்து சொல்லலாம். அனைவரும் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், மன் தவல்லா ஹக்கதா உஃபிர லஹு மா தக்கதம மின் ஜம்பி. யார் நான் ஒருவருக்கு போல ஒருவருக்குறீங்களோ அல்லாஹ் அவங்களோட முன் சென்ற சின்ன பாவம் எல்லாம் மன்னிச்சிடலாம். எவ்வளவு பெரிய சௌபாவம் அல்லாஹ் உதவ வச்சிருக்கிறார். உது செய்கின்ற போது எங்களுடைய உறுப்புகள் நலையும், உதுவுடைய உறுப்புகளால செய்த பாவம் எல்லாம் அல்லாஹ் உதுவுடைய தண்ணி விழுகிற போதே அந்த பாவத்தை மன்னிச்சிடலாம். எவ்வளவு பெரிய பாவம். நாங்கள் கியாமத்துடைய நாளில் எல்லா உம்மத்தும் கொண்டு வரப்படுவார். ஆரம்ப மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி மனிதர் வரைக்கும் அனைவர்களும் கொண்டு வரப்படுவார். விசேஷமான ஒரு அம்சம் என்னென்றால், அந்த மனுஷன் மைதானத்தில் இந்த உம்மத்துக்கு உம்மத்தை முஹம்மதியா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிறப்பு என்னென்றால், உம்முடைய தண்ணீர் பெற்ற இடமெல்லாம் பிரகாசமாக பிரகாசம் அளிக்கும், வெளிச்சமாக இருக்கும். ஏனைய உம்மத்தெல்லாம் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவு, ஏனையவர்கள்லாம் பார்த்து கவலைப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு உபூவினால் சிறப்பை வைத்திருக்கிறார். உபூ எடுத்ததுக்கு பின்னால் ஒரு துவா ஓதுவோம். அந்த துவாவுடைய அர்த்தத்தை கொஞ்சம் பாருங்களேன். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹீரீன். உபூ என்பது வெறுமனே சுத்தம் மட்டுமல்ல, உபூ என்பது ஒரு தௌபா. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், யா அல்லாஹ் உன்னை தௌபா செய்யறவருடைய பட்டியலில் என்று சேர்த்துக்கோ, உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தெரியவருடைய பட்டியலில் என்று சேர்த்துக்கோ, உன்னிடத்துல கண்ணீர் வடித்து என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தெரிய பட்டியல சேர்த்துக்கோ. அதே போன்று சுத்தவாளிகளுடைய பட்டியல்ல, அசுத்தவாளிகளை பட்டியலை சேர்த்துடாத, சுத்தவாளிகளை பட்டியல்ல பரிசுத்தவான்களை பட்டியலை சேர்த்தது என்று ஒரு துவா. கனிமணர்களே, எனவே உது என்பது ஒரு சௌபா, உது என்பது ஒரு சுத்தம். யாரெல்லாம் தொழுகையாளியாக இல்லையோ அவர்களுக்கு உபு என்ற சௌபா கிடையாது. அதுதான் இமாம்கள் சொல்லுவார்கள், ஃபுகஹாக்கள் சொல்லித் தருவார்கள், அல் ஹசனத்து பஅத் அல் ஹசனா, அல் ஹசனத்து பஅத் அல் ஹசனா. அத்தவாபு ஒரு நன்மைக்கு பின்னால இன்னொரு நன்மை நாங்க செய்யறோமே, அது எங்களுடைய நன்மைக்கு கிடைச்ச கூலி. நாங்கள் வருகிறோம் சொல்வதற்காக, சொல்வதற்கு முன்னால் ஒரு இல்லாது, சொல்வதற்கு முன்னதாகவே அல்லாஹ் உருவோடு எங்களை பாவத்தை மன்னிக்கிறான். இன்னும் சொல்வாங்க, ஒரு பாவத்துக்கு பின்னால் இன்னொரு குருவம் இருக்குது, அது பாவத்தில் கிடைக்கிற கூலி. ஆசியா பாவத்தில் கிடைக்கிற தண்டனை. ஒரு மனிதன் ஒரு பாவத்துக்கு போறான், அந்த பாவம் கூட நிற்காது, அந்த பாவம் தொடரும். அதனால கண்ணியமானவர்களே, நாங்கள் நலவுகள் செய்வோம், அல்லாஹ் எங்களுக்கு நிறைய நலவுகளை தருவோம். எனவே உமு எடுத்து நாங்க எங்கட உடம்ப சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, உடம்பு சுத்தத்துல சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள், ஒரு முஸ்லிம் முக்கியமாக பேண வேண்டிய ஐந்து மரபுகள், இயற்கை மரபுகள் ஐந்து என்று சொன்னார்கள். அதுல ஒன்று ஹத்து நாத்தி, வாழ்க்கையில ஒரு முறை ஹத்து நாத்தி. மற்ற நாலு விடயங்கள் மரணஸ்தான முடிகளை களைவது, அக்குள் முடிகளை களைவது, மீசையை கத்தரிப்பது, நகம் வெட்டுவது. இந்த நான்கும் 40 நாளைக்கு மேல விட்டு வைக்கக்கூடாது. 40 நாளைக்குள்ளே செய்து கொள்ள வேண்டும். சிலருடைய உடம்பை பொறுத்து அது வேகமாக வளரும். நகத்தை பொறுத்த வகையில் அநேகமானவருடைய நகம் மாறாந்தம் வெற்ற வேண்டி வரும். ஆனால் ஆக முடியினது 40 நாள். 40 நாளைக்கு மேல இவைகளை வெட்டி வெட்டிவிடக் கூடாது, அது இவைகளை சுத்தம் பண்ணிக்கூடாது. முதலாவது ஹத்னா ஆயில ஒரு முறை, அடுத்த நாள் மர்மத்தால் முடிய களைவது, அக்குள் முடிய களைவது, விஷய கத்தரிப்பது, நகம் வெட்டுவது. இந்த நான்கும் 40 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. சில முஸ்லிம் வாலிபர்களுடைய நகங்களை பார்த்தா நீட்ட நகம். கனியமானவர்களே, அது இந்த உலகத்துல பெசனாக இருக்கலாம், ஆனா நிறைய நோய்களுக்கு காரணம். அதே போல இன்னும் ஒரு சுத்தம் தான் பற்சுத்தம். இன்றைக்கு சிலருடைய பல் சிறிய பிராயத்தில் விழுகிறது. 20-25 வயது நாட்கள் பல்ல விழுது. காரணம் என்ன தேடி பார்த்தா பல்ல சுத்தம் செய்யாது. சொல்லலாம் அனைவரும் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு கஷ்டம் ஒன்று இல்லை என்றால், இந்த உம்மத்துக்கு கஷ்டம் என்பதனால பயந்துதான் நான் பரிசுத்தம் செய்வத உங்களுக்கு கடமையாக்கல, பரவாக்கல. இல்லாட்டி பரவான புலவைய போல பரிசுத்தம் செய்வதே உங்களுக்கு பரவாக்கி இருப்பேன். எனவே என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் என்பதனால தான் பரிசுத்தம் செய்வதை கடமையாக்கவில்லை, அது சின்னமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை என்றால், நான் என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமாக இல்லை என்றால் 5 நேர தொழுகைக்கு முன்னாலும் பரிசுத்தம் செய்வதை வாஜிபாக்கி இருப்பேன் என்பதாக சொல்லுவார்கள். கனியமானவர்களே, பரிசுத்தம் செய்வதற்கே அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி தரும். எங்களுடைய வாயை சுத்தப்படும். நிறைய நோய்களுக்கு காரணம் பரிசுத்தம் செய்யாமல், விஸ்வாஸ் செய்யாமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வார்? முதலாவது விஸ்வாஸ் செய்வார். விஸ்வாஸ் செய்து விட்டு தான் வீட்டுக்கு நுழைவார். கனிமனவர்களே, ஏன் அப்படி சொல்லலாம் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடியதுதான் விஸ்வாஸ் பச்சுத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள மனைவிய பொருத்தத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் பிள்ளை குட்டிகளுடைய எங்களுடைய நண்பர்களுடைய பொருத்தத்தை அடைய முடியாது. அதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து சொல்லலாம் விஸ்வாஸ் செய்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கும், அதற்கு அடுத்ததாக மனைவியுடைய பொருத்தமும் கிடைக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய பொருத்தமும் எங்களுக்கு கிடைக்கும். எனவே வீட்டுக்கு வருகின்ற போது நாங்கள் விஸ்வாஸ் செய்து கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, எங்களுடைய உடம்பு சுத்தம். அடுத்ததாக எங்களுடைய ஆடை சுத்தம். ஆடை மட்டும் இல்லாதிருந்தால் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஆடையின் மூலம் அவனுடைய கௌரவம் உயர்த்தப்படுகிறது, அல்லது ஆடையின் மூலம் அவனுடைய கௌரவம் தாழ்த்தப்படுகிறது. ஒரு மனிதன் ஆடையின் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறார். இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா, இவர் யார் என்பதை அடையாளப்படுத்தப்படுகிறார். எனவே ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். சொல்லலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே நாயகமே, நபியே நாயகமே, உங்களுடைய ஆடையை சுத்தமாக வச்சுக் கொள்ளுங்கள். கனிமணவர்களே, இனிமே நாங்கள் எங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வச்சுக்கொள்வோம். இன்றைக்கு உலகத்தில் சிலர் சொல்வார்கள், அரைகுறை ஆடை தான் நாகரிகம் என்று சொல்வார்கள். அரைகுறை ஆடை நாகரிகம் என்றால் நாய்கள் நாகரிகத்தில் உச்சகட்டத்தில் இருக்கும். எனவே அரைகுறை ஆடைகள் நாகரிகம் அல்ல, முழுமையாக மறைப்பது தான் நாகரிகம். நெருக்கமான ஆடைகள், அழகை வெட்டி காட்டுகின்ற ஆடைகள், மற்றவர்களுடைய மனதை கவரக்கூடிய ஆடைகளை பெண்மணிகள் அணிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஆடை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆடையுடைய பரிசுத்தம் மிக முக்கியமாகும். எனவே ஒரு முஸ்லிம் அரை குறை ஆடை அணிய முடியாது. சில மனிதர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், தெளிவான பாதைய எனக்கு காட்டு காட்டு தொழுகையில தொழுது தொழுது என்ன செய்கிறார்கள், முப்பது சுற்றி செய்கின்ற போது மறைக்க வேண்டிய அவரத்தை எல்லாம் திறந்துபட்டிருக்கிறது. நேர்வழியை காட்டி காட்டி என்று சொல்லுகிறோம், நேர்வழியை தேடி தேடிக்கொள்ள இயலாம எங்களுடைய அவரத்தை எல்லாம் வெளியாகி போடுது. எனவே கண்ணியமானவர்களே, ஆடைகள் முழுமையான ஆடைகள், நாங்கள் விளையாடுறதுக்கு ஆடையை பயன்படுத்தலாம், ஆனால் தொல வருகின்ற போது அதே ஆடையோடு வந்து விடாமல் பள்ளிக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை நாங்கள் பேடிக்கொள்ள வேண்டும். எங்களை ஆபீஸ்ல நடக்கிறத போல, எங்களை வீட்டில் நடக்கிறது போல பள்ளி உள்ள நடக்கலாம், பள்ளி உள்ள நடந்து கொள்வதற்கு ஒரு முறை இருக்கு. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் பள்ளி உள்ள வருகின்ற போது வலது கால முன் வைத்து துவா ஓதி வரணும், ஆனா இடது கால முன் வச்சு வந்தால் அவனுடைய வாழ்க்கையில எந்த நலவை எதிர்பார்க்கலான்னு சொன்னார். எங்க கால் எந்த கால் முதலாவது வருது, முதலாவது பாருங்கள், பள்ளி உள்ள நாங்க என்ன தேவைக்கு வருகிறோம், தண்ணி குடிச்சிட்டு போக வருகிறோமா, ஒன்றுக்கு ரெண்டுக்கு வருகிறோமா, அல்லது இபாதத்துக்காக பள்ளிக்கு வருகிறோமா? இன்னைக்கு நிறைய மக்கள் பள்ளி எதற்கு பயன்படுத்துகின்றார்கள், பள்ளியில் தெரியாத நிறைய மக்கள் கடந்த கால சோதனையின் போதுதான் பள்ளியை விலகிக் கொண்டார்கள். தன்னுடைய ஜமாத் தன்னுடைய ஒரு ஜமாத்தாக இருந்து நிர்வாகத்திலே பதிவு செய்யப்படாத எத்தனையோ மக்கள் கடந்த கால புரட்சியின் போது தங்களை பதிவு செய்து கொண்டார்கள். கண்ணியமானவர்கள் எதற்காக வாழ்கிறோம்? அன்பான அல்லாஹ்வுடைய கவலையோடு பேசுகிறேன், எனவே ஒரு ஆடை இப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் வாழுகின்ற இடம், நாங்கள் வாழுகின்ற சூழல், நாங்கள் கற்கின்ற கல்வி கூடங்கள், நாங்கள் தொழுகின்ற மஸ்ஜித்கள், இவைகள்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இவைகள் அசுத்தப்படுத்த ஒரு முஸ்லீமா முடியாது. சிலர் நினைப்பார், என்னுடைய வீடு சுத்தமாக இருந்து விட்டால் போதும், நான் சுத்தமாக இருந்து விட்டால் போதும், என்னுடைய பள்ளிக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய ரோட்டுக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய அக்கம் பக்கத்திலே உள்ள ஊர்களுக்கு என்ன நடந்தால் என்ன என்று சிலர் விட்டு விடுவார். கண்ணியமானவர்களை, அப்படி யாரும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே எங்களுக்குள்ள சுதந்திரம், அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளை நாங்கள் எடுத்துவிடக் கூடாது. இந்த நாட்டிலே நம்பிக்கை நாணயம் என்ற பெயரை சுமந்த நாட்டிலே நாங்கள் வாழுகின்றோம். அந்த நம்பிக்கை நாணயத்தை இன்னும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆரம்பத்திலே உள்ளவர்கள் பேங்கிலே கொண்டு போய் பணத்தை போடுவதை விடவும் முஸ்லீமுடைய கரங்களிலே கொடுத்தால் நம்பிக்கை என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நாணயத்தை உள்ளத்திலே சுமந்தவர்கள் நானும் நீங்களும். எனவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கையில் பொருளாதார நம்பிக்கை மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு சொல்லை கூட அமானிதமாக ஒப்படைத்தால் அதையும் இன்னொருடத்திலே சொல்லுகின்ற விடயத்திலும் அமானிதம் பேண வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாட்டு வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டிலே உள்ள வளங்கள் எங்களுக்கு அது பெறுமதியாக வழங்கவில்லை, ஆனால் வெளியில் வரக்கூடியவருக்கு அது பெறுமதியாக வழங்குகிறது. அதை பெறுமதியாக கருதுங்கள். இந்த நாட்டிலே உள்ள நீர்வீழ்ச்சிகள், தோட்டத் துறவுகள், கட்டிடங்கள், அழகான செழிப்பான இடங்கள், பூந்தோட்டங்கள், இவைகளெல்லாம் கண்ணியமானவர்களே எங்களுக்கு கவர்ச்சியாக இல்லாவிட்டாலும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா துறையிலே மேம்படுவதற்காக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் சில வல்லரசு நாடுகளில் வருவார்கள். அவர்களை பணம் போட்டு சுடலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நாட்டுக்கு ஒரு கிழமை விசிட்டு வந்தால் இன்னொரு கிழமையை கூட்டி இரண்டு கிழமை இருந்தால் நல்லமே என்று அவருடைய ஒரு விசிட்டை இரண்டு கிழமையாக மாற்றிக் கொடுக்கிறார். ஒரு மாதம் வந்தவர்கள் இரண்டு மாதம் ஆக்கிக் கொடுக்கிறார். ஏன் கண்ணியமானவர்களே, இந்த நாட்டிலே உள்ள நீர்வீழ்ச்சிகள், வளங்கள், தோட்ட துறவுகள், பூந்தோட்ட விதைகளை பார்த்து இங்கேயூடாக நிம்மதி கிடைக்கிறது என்று எதிர்பார்த்து வருகின்றார்கள். அவர்கள் அவருடைய நாட்டுக்கு சென்றதற்கு பின்னால் சொல்லுவார்கள், ஓய்வெடுப்பதற்கு நிம்மதியான ஒரு இடம் இருக்கிறது, கோருங்கள் ஸ்ரீலங்கா என்ற நாட்டுக்கென்று அங்குள்ள மக்களையும் அனுப்பி வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் சிறுபான்மையராக இருந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற குறைகள், இந்த நாட்டிலே நாங்கள் சிறுபான்மையராக இருந்துவிட்டால் கண்ணியமானவர்களே என்ன நடந்திருக்கு? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் செய்த தவறுகளால்தான் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் தங்களை திருத்திக் கொள்வோம். அதிலே முதலாவது கண்ணியமானவர்களை, நான் சொன்ன சுத்தம் உள் சுத்தம், இரண்டாவது வெளிச்சுத்தம். வெளிச்சுத்தத்திலே முதலாவது எங்களுடைய உடம்பு, இரண்டாவது எங்களுடைய ஆடை, மூணாவது எங்களுடைய இடம். அது எங்களுடைய இடம் என்பது எங்களுடைய வீடு மட்டுமல்ல, நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களும் தான், நாங்கள் குளத்தை போகக்கூடிய மஸ்ஜிதும் தான். இன்றைக்கு சொல்லக்கூடிய மஸ்ஜிது கொஞ்சம் எடுத்துப்பார், தொழுகையால் வந்து போகக்கூடிய தொழிலத்தை கொஞ்சம் எடுத்துப்பார், எத்தனை வீடு துண்டுகள், எத்தனை சீப்பர்கள், எத்தனை செங்கல் துண்டுகள், அல்லாஹ்வை நினைவுபடுத்த வருகின்ற தொழுகையாளிகள் பயன்படுத்துகின்ற இஸ்திஞ்சாவை இப்படியான ஒரு நிலை என்றால் அல்லாஹ்வை நினைவுபடுத்தாதவர்களுடைய இடங்கள் எப்படி இருந்திருக்கும்? சில மாதங்கள் சொல்வார்கள், பள்ளியை கூட்டினால் அவர நிறைய தலைமுடிகள் நிறைய நகத்துண்டுகளை நாங்கள் புறப்போம் என்று சொல்வார்கள். சுத்தப்படுத்த வேண்டிய இடத்தை எங்களை சுத்தமாக்க நாங்கள் பள்ளிக்கு வருகிறோம், வந்துவிட்டு எங்களையும் அசுத்தமாக்கி சுத்தமாக வைக்க வேண்டிய பகுதியை அசுத்தமாக்கி விட்டு செல்கிறோம் என்றால் கண்ணியமானவர்களே, இதற்கு நாங்கள் வேறையாக போகாட்டிய வேண்டும். பள்ளியுடைய உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியுடைய உரிமையில மிகவும் பேணுவதாக இருந்தார். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெண்ணுடைய சம்பவம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அந்த பெண் திடீரென்று மௌத்தாகிவிட்டார். சஹாபாக்கள் அந்த பெண் இரவோடு மௌத்தானதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிக்கை இல்லை. இரவாக அந்த பெண்ணை அதாவது கஃபன் செஞ்சு தொலைவிச்சு நல்லடக்கம் செய்து விட்டார். அன்றைய நாள் அப்படியே விடுஞ்சி சுபகாத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபகு சொல்லிக்கு பின்னால் வலமைக்கு மாற்றமாக சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், நேற்று ஒரு ஜனாதா மௌத்தானாங்களே, அந்த தாயை ஏன் நீங்க எனக்கு சொல்ல இல்லை? அந்த ஜனாதாவுடைய செய்தியை எனக்கு நீங்க ஏன் சொல்ல இல்லை? சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டார்கள், சாதாரண ஒரு தாய் தானே, இதுக்கு முன்னால் எத்தனை ஜனாதாக்களை நாங்கள் அடைக்கிறோமே, நபியே நாயகமே ஒரு சாதாரணமான ஒரு தாய் தானே, அந்த தாயை நாங்க என்ன செஞ்சோம்? இரவையில் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாது, அதற்கான தாயுடைய இறுதி சடங்குகளை அந்த தாயை கப்பல் செய்யறது தொலைவிக்கிறது நல்லடக்கம் நாங்கள் செய்து விட்டோம் நாயகமே என்று சொன்னார்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணை நான் இரவு துவக்கத்திலே கண்டேன் என்று சொன்னார். உடனே நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை துவக்கத்திலே கண்டதும் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்ன காரணத்துக்காக அந்த பெண் துவக்கத்திலே இப்படி ஒரு சிறப்போடு இருக்கிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்னஹா காலத் தத்ருக்கில் கதாஸ மினல் மஸ்ஜித், அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் என்றால் அல்லாஹ்வை துரிது செய்ய வரக்கூடிய அல்லாஹ்வை நினைவுபடுத்த வரக்கூடிய இந்த ஆலயத்தை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை துரிது செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார். அதனால் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார். மஸ்ஜித் நபவி சாதாரணமான மஸ்ஜித் நபவி அல்ல. இங்கே எவ்வளவு பெயினை நாங்கள் பார்க்கிறோம், அழகா மாபலை போட்டு மாபலுக்கு மேலாக காபத்தில் உட்கார்ந்தோம், வேர்வை படாமல் சூடாமல் மலைகள் பெய்தால் புகாரில் வரக்கூடிய ஹதி, மலைகள் பெய்தால் சேராகக்கூடிய பள்ளி அன்றைய மதீனாவுடைய பள்ளி. அந்த தாய் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். கண்ணியமானவர்களே, தாய்மார்கள் இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் ஒன்று ரெண்டு ஏறாது. இன்றைக்கு சுத்தம் என்ற தலைப்புல எங்களை விடவும் கூடுதலாக தியாகம் செய்யக்கூடியவர்கள் தாய்மார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளையுடைய சுத்த விவகாரமா இருக்கலாம், வீட்டுடைய முச்சத்துடைய சுத்த விவகாரமா இருக்கலாம், வீட்டுக்குள்ளே கூட்டுடைய சுத்த விவகாரமா இருக்கலாம், கணவனுடைய ஆடை சுத்த விவகாரமா இருக்கலாம், தோட்டத்துடைய சுத்த விவகாரமா இருக்கலாம், பிள்ளையுடைய ஆடை ஐம்பண்ணுவது கழுவுவது அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்வது யார்? எங்களுடைய மனைவி தான், எங்களுடைய தாய் தான், எங்களுடைய சகோதரி தான். கண்ணியமானவர்களே, நாங்கள் என்ன சுத்தம் செய்கிறோம்? எனவே இந்த விடயத்திலே தாய்மார்கள் அதிக கருத்தினை காட்டியிருந்தார்கள். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயத்திலே நாங்கள் கருத்தினை அளிப்போம். இந்நிலை எங்களை அநேகமான மக்கள் கண்ணியமானவர்களே சுற்றுச்சூழலை அசிங்கப்படுத்துவது, ஒரு அருவறுப்பான ஒரு பார்சலை கொண்டு பாலைகளை வீட்டுவதை பாவம் என்று கூட கருதாத இன்றைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பாவம் என்பதை உள்ளத்தால் ஒரு முற்றி உணர வேண்டும். பாதை இருக்கின்ற மனிதனுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவதும் சதக்கா என்ற கண்ணியமானவர்களே. எனவே பாதையிலே நாங்கள் தொந்தரவு கொடுக்காமல் பாதையில் தொந்தரவு தரக்கூடிய பொருட்களை அகற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய பணியாக இருக்க வேண்டும். எனவே டெங்கு நோய்கள் பரவாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மழைக்காலம் என்பதால் தண்ணீர் ஆங்காங்கே நிறைய தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிக அதிகமாக அதாவது மாதத்திலே ஒரு நாள் இரண்டு நாள் சிரமதானங்களை பள்ளிகள் பள்ளி தோட்டம் அதே போன்று எங்களுடைய மக்பராவுடைய தோட்டங்கள் பொது இடங்கள் இவைகளை நாங்கள் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான பாவிக்கப்படாத கிணறுகள் இருந்தால் அந்த கிணறுகளை முழுமையாக மூடிவிட வேண்டும். பாவிக்கக்கூடிய கிணறுகள் இருந்தால் அவைகளை நுழம்பு வலைகள் போட்டு மூடிவிட வேண்டும். நுழம்புகள் உள்ளே செல்லாமல் நுழம்பு வலைகளை போட்டு அவைகளை மூட வேண்டும். அதே போன்று நீர் தேங்கி நிற்கக்கூடிய கான்கள் குழிகள் அல்லது பாத்திரங்கள் ஏதாவது இருந்தால் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, சுகாதார அதிகாரிகள் சிவில் அமைப்புகள், அதே போன்று சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் அவருடைய வேலைகளை அவர்கள் செய்வதைப் போல நாங்கள் ஒரு பார்வையாளராக இருக்காமல் நாங்களும் அதிலே ஒரு பங்காளராக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு போராளிகளாக அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். வெறுமனே அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. சுத்தம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் வீசக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் நீங்கள் நீங்கள் மூக்கை மூடிக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள், அப்படியே தூரத்தில் கொண்டு வீசக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் நாங்கள் மூக்கை மூடிக்கொண்டு கையையும் காலையும் கவர் பண்ணிக்கொண்டு அதை சுத்தப்படுத்துவதால் நாங்கள் அசுத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்று சுத்தம் செய்யக்கூடிய சுத்த தொழிலாளிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இணைய கணியமான இந்த விடயத்தில் நாம் கூடுதலாக கவனம் எடுப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இஸ்லாமிய ஷரியாவின் மிக முக்கியமான ஒரு அம்சம் மகாசிது ஷரியாவுல முக்கியமானது. ஷரியாவுடைய குறிக்கோள்கள் ஒன்று தீன பாதுகாக்கிறது, ஹெப்புவோ நப் அடுத்தது நப் ஒரு ஆன்மா பாதுகாக்கிறது, அநியாயமாக இறக்கின்ற உயிர்களை பாதுகாப்பதை பொறுப்பு, ஆட்கொள்ளி நோய்களால் டெங்கு நோய்களால் மனிதர்கள் இருக்கிறார்களா, கண்ணியமான அதை இறப்பதை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்றால் இல்லமாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், சூழலை பாதுகாக்க வேண்டும். சூழலை பாதுகாப்பது என்றால் சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். டெங்கு நோய்கள் ஆட்கொள்ளி நோய்கள் பரவாமல் இந்த சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சுத்தம் பேணுகிற விடயத்திலே இம் அனைவர்களையும் எல்லாம் கவுன் செய்துவானாக. யா அல்லாஹ், சுத்தமாக இந்த நாட்டை நல்ல முறையில் நேசிக்கக்கூடிய மக்கள் அனைவரை கவிச்சு கொள்வாயாக. என்னுடைய வீடுகள் மாத்திரமல்ல, தோட்ட திறவுகள் மாத்திரமல்ல, பொதுவான எல்லா இடங்களையும் சுத்தமாக வைக்கின்ற நல்ல சுத்தவாளிகளாக, நாளை மறுவிலே கல்வி சலீம் சாந்தியான உள்ளமுடைய மக்களாக, சூழக்கம் செல்லக்கூடிய உள்ளமுடைய மக்களாக அனைவரை கவிச்சு கொள்வாயாக. யா அல்லா, அவருக்கு பொருத்தமான மக்களாக அனைவரை கவிச்சு கொள்வாயாக. யா அல்லா, அந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக அனைவரை ஆக்கிடுவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவு ஆக்கிடுவாயாக. யா அல்லா, நம்முடைய வாழ்க்கையிலே உள்சுத்தம் வெளிச்சுத்தவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த செய்வாயாக. யா அல்லா, எப்போதும் சுத்தமானதாக இருந்து உலகத்திற்கு செய்யக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லா, பள்ளியுடைய விடயத்திலே பேரிதலாக இருக்கக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லா, என் அனைவரையும் சூரப்படுத்தக்கூடிய மக்களாக கவிச்சு கொள்வாயாக. யா அல்லா, எங்களுடைய குற்றம் குறைகளை கொண்டு எங்களை தள்ளிச்சிடாத யா அல்லா, அந்த குற்றம் குறைகளுக்கு மோசத்துக்கு முன்னால் சௌபாவை தந்துடு யா அல்லா, மோசத்துக்கு முன்னால் எங்களாத்தான் நம்மள களிமாவை நச்சி பார்க்கிறியாது, நாளைய வறுமையில களிமாவை கொண்டுகளை கண்ணியப்படுத்துறியாது. என் அனைவரையும் பொருத்தமான ஆக்கிடுவாயாக. ஆமீன், ஆமீன். வாஹ்ரதவனா.